الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين النبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تتبعن سنن الذين من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا في حجر رب لتبعتموهم قلنا يا رسول الله قال يهود والنصارى قال فمن رواه مسلم او كما قال صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காத்தபு நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிழும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவடுகளை பின்சேர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊங்கள் சபா தாபிஊங்கள் கயாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமான உலமாக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறானோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அற்பமான உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவராக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், தனவந்தர்களாக இருக்கலாம், உயர்ந்தவர்களாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் வெற்றி பெற்றவர்களாக ஜெயசீலர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியாக சந்தோஷமாக ராகத்தாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அஷ்ஹது அல் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த ஷஹாதா கலிமாவை சொல்வது மாத்திரம் அல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, குர்ஆன் சுன்னா பிரகாரம் எப்படி வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு நசீஹத் செய்தார்களோ, அப்படி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை உலகத்தில் ஆக்கிக் கொள்வார்களோ, உலகத்தில் நபியவர்கள் வாழ்ந்ததை போன்று தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வார்களோ, நிச்சயமாக சத்தியமாக இவ்வுலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நிம்மதியாக சந்தோஷமாக ராகத்தாக வாழ்வார்கள். அன்பான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மதங்கள் இருக்கலாம், ஆனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அது நாம் இருக்கக்கூடிய இந்த புனித இஸ்லாம் மார்க்கம் தான். அதல்லாம ஏனைய எந்த ஒரு மதத்தையும் அல்லாஹ் ஒரு போதும் கபூல் செய்ய மாட்டான். இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 அரஃபாவுடைய மைதானத்தில் ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பின்னால அபுபா என்ற ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹிய கொண்டு வராங்க. அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இந்த மார்க்கத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பரிபூரணம் செய்துவிட்டான், அவனுடைய ஞானத்தை முழுமையாக்கி விட்டான், இந்த தீனை அவன் புரிந்து கொண்டு விட்டான் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த தீன், இந்த இஸ்லாம் யாரால பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம்? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வால கபூல் செய்யப்பட்டு பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் இல்லாமலாக்கவும் முடியாது, இல்லாத ஒன்றை யாராலும் புகுத்தவும் முடியாது. ஆனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இஸ்லாமையும் இஸ்லாமியர்களையும் இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்துக்குள்ள புதிதான காரியங்களை உருவாக்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் பசாதுகளையும் உண்டாக்க வேண்டும். நபியுடைய சுன்னாவையும் நபியுடைய சுன்னாக்கு மாற்றமான முறையில் நடக்கக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட பெரிய ஒரு கூட்டம் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள், பெரிய ஒரு கூட்டம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தான் யூதர்களும் நசாராக்களும். யூத நசாராக்கள் என்பவர்கள் யார்? இவர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? இவர்களை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்று நம் சமூகத்தில் 80% நபியுடைய கல்ச்சரை நபியுடைய சுன்னாவை பின்பற்றார்களா என்று பார்த்தால் கிடையாது. யூத நசாராக்களுடைய கல்ச்சரில் வாழக்கூடியவர்கள் தான் ஏராளமானவர்களை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களை, இவர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும் போது பல இடங்களில் இவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சையிதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்தார்கள். அவர்களுடைய முதலாவது மனைவி ஹஜ்ரத் சாரா அம்மையார், இரண்டாவது மனைவி ஹஜ்ரத் ஹாஜர் அம்மையார். இரண்டாவது மனைவி ஹாஜர் அம்மையார் மூலம் சையிதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய 86வது வயதில் கிடைத்த பிள்ளை தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாம். இவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் அரேபியர்கள். அந்த அரேபி வம்சத்தில் வந்தவர்கள் தான் நம் உயிரிலும் மேலான கண்ணியமான முஹம்மத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சையிதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய முதலாவது மனைவி சாரா அம்மையார் மூலம் 99வது வயதில் கிடைத்த குழந்தை தான் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹி ஸலாம். இஸ்ஹாக் அலைஹி ஸலாம் அவர்களுடைய குழந்தை தான் யாகூப் அலைஹி ஸலாம். யாகூப் அலைஹி ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்தார்கள். முதலாவது திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் 10 ஆண் குழந்தைகளையும், முதலாவது மனைவி இறந்ததன் பின்னால் இரண்டாவது திருமணம் செய்தார்கள். அந்த இரண்டாவது திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தான். அதில் ஒருவர் தான் நபி அவர்கள் வர்ணித்தார்கள் அழகான நபி என்று சொன்ன ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களும் புனியாமீன் என்ற குழந்தையும் அல்லாஹ் கொடுத்தார். இந்த யாகூப் அலைஹி ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை தான் நாம் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில ரிவாயத்துகள் அன்பான சகோதரர்களே, இந்த யாகூப் அலைஹி ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் யஹூதா, யூதா என்று சொல்லக்கூடியவன். இவனுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் யஹூதிகள் என்பதாகவும் வரலாறு நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, எது எப்படி இருந்தாலும் இவர்களும் அல்லாஹ்வுடைய ரிபாவை, அன்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் பல அன்பியாக்களை ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் யாகூப், ஹஜ்ரத் யூசுப், ஹஜ்ரத் சுலைமான், ஹஜ்ரத் தாவூத், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா போன்ற பெரும் பெரும் அன்பியாக்களை இவர்களுக்காக, இவர்களுடைய சீர்திருத்தத்துக்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த யூதர்களுடைய வம்சாவளியில் கடைசியாக அனுப்பப்பட்ட ரசூல், அனுப்பப்பட்ட நபி தான் தௌராத் வேதத்தை கொடுத்து அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். யாரெல்லாம் மூசாவையும் தௌராத்தையும் ஏற்றுக்கொண்டார்களோ இவர்கள் யஹூதிகள். இவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் நபி வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட ரசூல் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாம். இன்ஜீல் வேதத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்புறான். யாரெல்லாம் இன்ஜீலையும் ஈசாவையும் ஏற்றுக்கொண்டார்களோ இவர்களை தான் நாம் கிறிஸ்தவர்கள், நசாராக்கள் என்று சொல்கிறோம். இந்த யூதர்களும் நசாராக்களும் தனக்கு மத்தியில் பண்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக, ஆட்சி ரீதியாக, பல ரீதியாக, ஆயுத ரீதியாக, பொலிட்டிக்கல் ரீதியாக பல பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் கூட அன்பான சகோதரர்களே, இரு சாராரும் ஒருவிடத்தில் கைகோர்த்து அதாவது நேசர்களாக, தோழர்களாக இருப்பதை நாம் காண்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். இவர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள், உதாரணமாக அகீதா ரீதியாக எடுத்தால் கூட குர்ஆன் சொல்கிறது, யூதர்கள் நசாராக்களை பார்த்து சொல்வார்கள், வக்காலத்தில் யஹூது லைஸத்தின் நசாரா அலா ஷை, வக்காலத்தின் நசாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை. யூதர்கள் சொல்வார்கள், நசாராக்களுக்கு எந்த மில்லத்தும் மார்க்கமும் கிடையாது. நசாராக்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, நமக்கு இருக்கிறது யூதர்களுக்கு தான் கிடையாது. யூதர்கள் சொல்வார்கள், வக்காலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், ஹஜ்ரத் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். நசாராக்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, வக்காலத்தின் நசாரல் மசீஹ் இப்னுல்லாஹ், ஹஜ்ரத் ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகன். யூதர்கள் சொல்வார்கள், இப்ராஹிம் ஒரு யூதன். நசாராக்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மா கான இப்ராஹிமு யஹூதியா வலா நஸ்ரானியா வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் ஒரு யூதனும் கிடையாது, ஒரு கிறிஸ்தவரும் கிடையாது, ஒரு பியோ முஸ்லிம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இந்த யூதர்களை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லும் போது சொல்கிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனு லா தத்தகிருல் யஹூத வன் நஸாரா அவுலியா. யூதர்களையும் நஸாராக்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய தோழர்களாக, உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். தோழவை நண்பன் என்று சொன்னால் வெறுமனே பேச்சு மூலமாக மட்டும் அல்ல, நாம் பழகுவதை போன்ற அந்த தோழனை மாத்திரம் அல்ல, அவர்களுடைய கல்ச்சர், அவர்கள் பின்பற்றக்கூடிய விதங்கள் எல்லா விதத்திலையும் அவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம், அவர்கள் போன்று நீங்கள் நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அன்பான சகோதரர்களே, இந்த யூத நசாராக்களுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால், அன்பான சகோதரர்களே, ஏதோ நாம் கலிமா சொல்லியிருக்கிறோம், வாழ்கிறோம், நன்மைகள் செய்கிறோம், மௌத்தாகுவோம், அதற்கு பின்னால் மறுமை என்று இருக்கிறது, நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது அகீதாவில், நாம் பின்பற்றக்கூடிய இந்த கலிமாவில் ஏதாவது சிறியொரு மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால், நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று, ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நமது பாதை வழி தவறிவிடும் என்று சொன்னால் நமது இறுதி முடிவு மோசமான ஆகிவிடும். அன்பான சகோதரர்களே, இந்த யூத நசாராக்களுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால், பல அன்பியாக்களை கொலை செய்திருக்கிறார்கள், பல ரசூல்மார்களை கொலை செய்திருக்கிறார்கள், உலகத்தில் புதிதான மார்க்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள், பிதாக்களை உருவாக்கினவர்கள் இந்த யூத நசாராக்கள். அன்பான சகோதரர்களே, உதாரணமாக ஹஜ்ரத் ஜக்கரியா, ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக பல தடவைகள் முயற்சி செய்தார்கள். குர்ஆனை எடுத்தால் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அநியாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்ல போனால், அன்பான சகோதரர்களே, நமது நம்மோட அதாவது வாழக்கூடிய நமது மாற்று மத சகோதரர்களில் சிலர்கள் காலை மாட்டி வணங்குவதை பார்க்கிறோம். இன்றெல்லாம் மிருகவதை என்று பேசக்கூடிய அந்த ஓசையை நாம் காதால் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம், இந்த காலை மாட்டு வணக்கம் எப்படி உருவாகினது என்று வரலாறை எடுத்து பார்த்தால், சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்கிறதே, சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒருவன் தங்கத்தால் ஒரு காலை மாட்டை உருவாக்கி அதை ஈமான் கொண்டவர்களை வணங்கும்படி சொல்லி ஈமான் கொண்டவர்களை முருத்தத்தாக்கி புதிதான ஒரு மில்லாவை மார்க்கத்தை உருவாக்கினவன் தான் இந்த சாமிரி. இப்படி அன்பான சகோதரர்களை, முன்னே நபிமார்களுக்கு பல அநியாயங்கள் துரோகங்கள் செய்தார்கள். அல்லாஹ் நமக்கு இப்படி வெள்ளிக்கிழமை தினத்தை சிறந்த நாளாக ஆக்கியிருக்கிறானோ, அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிறந்த நாளாக ஆக்கி வைத்திருக்கிறான், யூதர்களுக்கு சனிக்கிழமை நாளை அல்லாஹ் சிறந்த நாளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களை, அல்லாஹ்வின் ஆர்டர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அநேகமான யூதர்கள் மீனவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் ஆர்டர், யாரும் சனிக்கிழமை போய் மீன் பிடிக்க கூடாது. ஆனால் யூதர்கள் தந்திரமாக, மக்கர் புத்தியுள்ளவர்கள் தான் யூதர்கள், இவர்கள் தந்திரமாக மீன் பிடித்தார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களோ, எல்லை மீறினார்களோ, குர்ஆன் சொல்கிறது, அந்த யாரெல்லாம் மீன் பிடிக்க சென்றார்களோ அவர்களை அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கி மௌத்தாக்கினான். இப்ப அப்பா சொல்லியல்லாஹுன் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களை வாலிபர்களை எல்லாரையும் அல்லாஹ் பன்றிகளாகவும், வயோதிப்பர்கள் எல்லோரையும் குரங்குகளாக ஆக்கி அல்லாஹ் மௌத்தாக்கினான். அன்பான சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, நபிச குர்ஆனை எடுத்தால் கூட பல இடங்களில் அல்லாஹ் இந்த யூத நசாராக்களுக்கு அல்லாஹ் சாபம் இடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களை எடுத்தால், லஅனல்லாஹ், லஅனல்லாஹ், லஅனல்லாஹ் என்று இந்த யூத நசாராக்களுக்கு லான செய்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள். இதே போன்று முன்னே நபிமார்களுடைய காலத்தை எடுத்தால் கூட அந்த அன்பியாக்கள் கூட இந்த யூத நசாராக்களுக்கு சபித்திருக்கிறார்கள். எல்லாத்தை விடவும் பாலிகான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு நாளும் 17 தடவை இந்த யூத நசாராக்கள் உடைய பாதையை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை அல்லாஹ் பரலாக இருக்கிறான். நாம் குர்ஆனில், அதாவது குர்ஆனுடைய ஆரம்ப சூரா சூரா ஃபாத்திஹாவை நாம் தொழுகையில் ஓதும் போது, கைரில் மக்பூபி அலைஹிம் வலல்லீன் என்று யாரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம், இந்த யூத நசாராக்களை விட்டும். சரி, அன்பான சகோதரர்களை, முன்னைய அன்பியாக்களுக்கு தான் இவர்கள் அநியாயம் செய்தார்கள், துரோகம் செய்தார்கள் என்று பார்த்தால் கிடையாது. இறுதியாக வந்த கண்மணி நாயகம் முஹம்மத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட இந்த பூமிக்கு மேலால நிம்மதியாக சந்தோஷமாக வாழ விடவில்லை. நபி அவர்கள், அதாவது நபுவத் கிடைத்து நபி அவர்கள் அந்த வாழக்கூடிய சூழல், அந்த மக்கள் ஜாங்கிலியா கால மக்கள் என்று சொல்வோம், அதாவது மிருக குணம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த மக்களாக வாழ்ந்தவர்களே நபி அவர்கள் மனிதர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக, அல்லாஹ்வே குர்ஆனின் 4 இடத்தில் இவர்களுக்கு சாகி சொல்லக்கூடியவர்களாக, ரபியல்லா, அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு நல்லவர்களாக நபி அவர்கள் மாற்றினார்கள். இந்த யூத நசாராக்கள் சிந்தித்தார்கள், நபி அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்தால் நாம் உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக நாம் வாழ முடியாது. முடியாது, நமது ஆட்சியை நாம் தொடராக கொண்டு போக முடியாது. எப்படியாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அன்பான சகோதரர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த யூதர்கள் நபி அவர்களுக்கு செய்த சதிகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முதலாவது, நபி அவர்கள் எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று லபீத் இப்னு ஆஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் நபி அவர்களுக்கு சூனியம் செய்தேன், பிஅரே தர்வான் என்ற கிணத்துக்கு கீழால் புதைத்து வைக்கிறார். இதனால் நபி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், நபி அவர்கள் இதனால் சோதிக்கப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களை, அந்த சூனியத்தில் இருந்து நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். இதே போன்று அன்பான சகோதரர்களே, ஹிஜ்ரி 7 நடந்த ஒரு யுத்தம் தான் ஹைபர் யுத்தம். இன்று யூதர்கள் உலகளாவிய ரீதியில் எல்லா இடத்திலும் சிறந்து வாழக்கூடியதை பார்க்கிறோம். மஸ்கோவை எடுத்தாலும், சிலி எடுத்தாலும், பெல்ஜியத்தை எடுத்தாலும், நெதர்லாந்து, அதே போன்று கனடா, இப்படி ஒவ்வொரு நாடுகளை எடுத்தாலும், ஆப்பிரிக்காவை எடுத்தாலும், இங்கெல்லாம் யூதர்கள் அதிகமாக வாழக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய தலைநகரமாக, அவர்களுடைய கோட்டையாக அவர்கள் எண்ணக்கூடியது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தான். இதே போல நபியுடைய காலத்தில் யூதர்கள் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்தாலும், அவர்களுடைய மசூரா செய்யக்கூடிய இடமாக, பெரும்பொரு கோட்டையாக, அவர்களுடைய தலைமையாக அவர்கள் கருதினது அந்த ஹைபர் என்ற கூடிய இடத்தை தான். ஹைபர் என்று சொல்றது சாதாரணமாக சிறியொரு கிராமம் கிடையாது, 8 கோட்டைகள். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க, நாஇம், அஷ்ரக், அன்னிதா, குலாலிம், வதீ, அமூஸ்பாப் என்று சொல்லக்கூடிய 8 கோட்டைகள். அந்த 8 கோட்டைகளும் இன்னும் 4 கோட்டைகள். இந்த 8 கோட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்துக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள். பெரும் பெரும் தங்கங்கள், நாணயங்கள், இதே போன்று விலை மதிக்க முடியாத ஆடைகள் எல்லாம் யூதர்கள் அந்த கோட்டைக்குள் சேகரித்து வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் யுத்தம் செய்தே, நபி அவர்கள் ஹிஜ்ரி 7 நடந்த ஹைபருக்கு பின்னால் அனைத்து பொருளும் நபியுடைய காலுக்கு கீழால் வருகிறது. ஆச்சரியம் என்னென்றா, நபி அவர்கள் எங்களுடைய கோட்டையை கைப்பற்றி விட்டார்கள், நபியை விடக்கூடாது, எப்படியாவது நபியை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் சதி செய்கிறார்கள். அவர்கள் செய்த மிக மோசமான ஒரு வேலை தான், செல்லாம் இப்னு மிஷ்கம் என்பவனுடைய மனைவி ஸைனப் பின்த் ஹாரிஸ் என்ற பெண்ணை தயார் செய்கிறார்கள். அந்த பெண் நபி அவர்களை வீட்டுக்கு விருந்தோம்பலுக்காக அழைக்கிறாள். இரக்கமுள்ள நபி, அன்புள்ள நபி, செண்டைக்கால் அளவில் என்னை விருந்துக்காக அழைக்கப்பட்டாலும் அங்கும் செல்வேன் என்று சொன்ன நபி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். நபியோடு சேர்ந்து பிஷ்ரிபின் மாரூஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போகிறார்கள். நபிக்கு முன்னால் இறைச்சிக்கறி சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். புகாரியுடைய ரிவாயத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த இறைச்சி சாப்பிடவானோ, அந்த இறைச்சில நஞ்சு இருக்கிறது. அஹ்மதுடைய ரிவாயத், அந்த இறைச்சி பேசுறது, யா ரசூலல்லாஹ், என்ன சாப்பிடவானோ, என் மீது இந்த பெண் நஞ்சு கலந்திருக்கிறா, ஆனா அந்த நஞ்சுடைய சிறிதளவு நபியுடைய நாவில் பட்டு விடுகிறது. ஆனா நபி அவர்கள் சாப்பிடவில்லை, அந்த இறைச்சியை எடுத்து அதே பிளேட்ல வச்சிடுறாங்க. ஆனா பிஷ்ர் இப்னு மஅரூஃப் அந்த இறைச்சியை சாப்பிடுறாங்க. நபி அவங்க பாக்குறாங்க, நபி அவர்களுடைய தோழர் ஹதரத் பிஷ்ர் இப்னு மஅரூஃப் அதே இடத்துல மௌத்தாகி இருக்கிறாங்க, அதே இடத்துல வஃபாத்தாக இருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு நாள் யூதர் கிட்ட கேக்குறாங்க, ஏன் பாப்பா நீங்க இப்படி செஞ்சீங்க? சொன்னாங்க, அரதினா இன் குன்த காதிபன் ஸரீஹம், நீங்க பொய்யனாக இருந்தா இதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் சந்தோஷம் அடைவோம். ஆனா வைன் குன்த நபியன், நீங்க நபியாக இருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு இந்த இறைச்சி மூலமாக எந்த பாதிப்பும் உண்டாகாது. இன்னும் சொல்ல போனால் நபியர்கள் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபியர்கள் யூதர்களை பார்த்து கேட்டார்கள், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா? கேளுங்கள் அபுல் காசிம், நாங்கள் சொல்வோம் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், மன் அஹ்லுன்னார், நரகவாதி யாரு? நரகவாதி யாரு? அவர்கள் தெரியாது என்று சொல்லிருந்தால் நபி அவர்கள் போயிருப்பார்கள். ஆனால் சொன்னார்கள், இந்த கூணு பீகா எசீரன் சும்ம தகுலு கூணா பீகா அபதா, நாங்க கொஞ்ச காலம் நரகத்துல இருப்போம், அதற்கு பின்னால் அல்லாஹ் உங்களை நரகத்துல தூக்கி போட்டுடுவான். நஊது பில்லா. நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள், நபி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். சொன்னார்கள், வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா நஹ்லுஃபுகும் ஃபீஹா அபதா, அந்த நரகத்தில் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் நுழைய மாட்டோம் ஒருபோதும், அல்லாஹ் நிரந்தரமாக உங்களை அந்த நரகத்தில் நுழைய வைப்பான். அன்பான சகோதரர்களே, பனு நவீர் கோத்திரத்தோடு நபி அவர்கள் ஒப்பந்தம் செய்வதற்காக போகிறார்கள். யூதர்கள் சதி செய்கிறார்கள். நபி அவர்கள் உட்கார்ந்து இருந்த அந்த மலைக்கு மேலால இருந்து ஒரு கல்லை, பாறங்கல்லை எடுத்து நபி அவர்களுடைய தலையில் போடுவதற்காக சதி செய்கிறார்கள், நபி அவர்களை கொலை செய்வதற்காக. வானவர் ஜிப்ரீல் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உடனடியாக அந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள், உங்களை கொலை செய்வதற்காக யூதர்கள் சதி செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி பல தடவைகள் நபி அவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள். எப்பொழுதும் யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு பண்பு தான் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக ஐக்கியத்தோடு வாழ்வது எந்த ஒரு யூதனுக்கும் பிடிக்காது. நபியுடைய காலத்தில் மிக பிரச்சனைக்குரிய கோத்திரமாக இருந்தது அவுஸும் ஹதரஜும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கோத்திரத்தையும் ஐக்கியப்படுத்தினார்கள், ஒற்றுமைப்படுத்தினார்கள். யூதர்களுக்கு பொறுக்கவில்லை, முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாகிட்டால் நாம் வாழ முடியாது. சாத் பின் கைஸ் என்ற யூதன் என்ன செய்கிறார், மீண்டும் இரு கோத்திரங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உருவாக்குகிறார். நபி அவர்கள் ஓடோடி வருகிறார்கள், அவுஸையும் ஹதரத்தையும் பார்த்து சொல்கிறார்கள், மீண்டும் நரகத்துடைய விளிம்பில் விழுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒற்றுமைப்படுத்தினார்கள். இன்று நாம் எல்லாம் துவா கேட்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். காஷ்மீர்ல, சிரியால, ஆப்கான்ல, அதே போன்று ஈராக்ல, கஸ்ஸால பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. பெண்களுடைய ஹிஜாபுகள் எல்லாம் களையப்பட்டு அவர்கள் பாலியல் அதாவது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, இது இன்று மாத்திரம் அல்ல, நபியுடைய காலத்தை எடுத்தால் கூட ஒரு பெண்மணி ஹிஜாபை அணிந்து, நிகாபை அணிந்து, சூரத்தோட தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு கடைசியிலுக்கு வருகிறாள் ஒரு பொருளை விற்பதற்காக. அந்த பொருளை விட்டுவிட்டு மரக்கட்டையில் உட்கார்ந்திருக்கிறாள். பின்னால வந்த அந்த யூதன் அந்த ஹிஜாபுடைய அபாயாவுடைய பட்டியை எடுத்து மரக்கட்டையில் கட்டிவிட்டு அவன் போய் உட்கார்ந்து விடுகிறான். அந்த பெண் வித்த பொருளுடைய லாபத்தை எடுப்பதற்காக நின்ற நேரத்தில் ஹிஜாப் கலந்து கீழே விழுகிறது. அந்த பெண் நிர்வாணமாக பாதையில் நிற்கிறார். இதை கண்டு ஒரு சஹாபி, இந்த யூதர்கள் எல்லாம் அதை பார்த்து சிரித்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி ஓடோடி வந்து தன்னுடைய போர்வை அந்த பெண்மணியுடைய மேனியில் போட்டுவிட்டு அந்த யூதர்களோடு எதிர்த்து பேசினார்கள். அதே இடத்தில் அந்த சஹாபியை கொலை செய்தார்கள். இதனால் நபி அவர்கள் செய்த ஒரு யுத்தம் தான் பனு கைனுகா என்ற யுத்தம். இப்படி அன்பான சகோதரர்களே, காலத்துக்கு காலம் பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கிக் கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், யூதர்கள் எதுவரைக்கும் உங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் என்றால், நீங்க வந்து யூதனாக மாறோனும் இல்ல கிறிஸ்தவனாக மாறோனும், அதுவரைக்கும் உங்களை யூதர்களும் நசாராக்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, சரி, 23 ஆண்டு காலம் நபியுடைய கிலாபத், நபியுடைய ஆட்சியில் தான் நபி அவர்களை நிம்மதியாக சந்தோஷமாக ராகத்தாக வாழ விடவில்லை. சரி, நபியுடைய கிலாபத்துக்கு பின்னாலேயாவது குலபாவு ராஷிதீனுடைய காலத்தில் அந்த சஹாபாக்கள் நிம்மதியாக வாழவிட்டார்கள் என்று பார்த்தால், நபியுடைய ஆட்சிக்கு பின்னால் ஹிஜ்ரி 10 இருந்து 12 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் நபியுடைய மாமா, நபியுடைய தோழன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக முக்கியமான ஒரு நபி தோழர். நாம் எல்லோரும் இவர்களை பற்றி அறிந்திருக்கிறோம். நபியுடைய ஒப்பாத்துக்கு பின்னால் முசைலமா, பையன் முசைலமா நபித்துவத்தை வாதித்து அவனுடன் போராடினார்கள். இன்னும் சொல்ல போனா சதகாவை ஜகாத்தை கொடுக்க மறுத்தவர்களுடன் ஹவாரிஜிகளுடன் போராடினார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக எதெல்லாம் வந்துச்சோ அதற்கு எதிராக போராடினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காய்ச்சலின் மூலமாக மௌத்தாகினார்கள் என்று வரலாறுல இருந்தாலும் கூட இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் முன்பலம் என்ற கிதாபில் பதிவு செய்கிறாங்க. ஒரு யூதன் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடுல நஞ்சை கலந்து கொடுக்கிறான். இதை சாப்பாடு சாப்பிட்டதற்கு பின்னால் காய்ச்சல் ஏற்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகினார்கள். அபூபக்கர் நிம்மதியாக வாழவிட ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 12 இருந்து 24 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் நபியுடைய இரண்டாவது மாமா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய ஆட்சியை நான் சொல்லித்தான் நீங்க விளங்க வேண்டும் என்பது கிடையாது. நபியுடைய இறுதி காலம் சொன்னார்கள், மதீனாவுடைய எல்லையில் இருந்து எல்லா யூதர்களும் வெளியாகிவிட வேண்டும், யாரும் வரக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களுடைய விஷயத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள். இந்த யூதர்கள் யோசிச்சார்கள், உமரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி முகீரத் இப்னு ஷுஅபா என்று சொல்லக்கூடிய இந்த முனாஃபிகீன் அடிமை தான் அபு, அதாவது இந்த யூதனுடைய அடிமை தான் அபு லுலு ஃபைரூஸ் என்று சொல்லக்கூடியவன். ஷியாக்கள் தங்களுடைய பெரும் ஒரு இமாமாக ஏற்றுக்கொண்ட ஒருவன். எதற்காக? ஹஜ்ரத் உமரை கொலை செய்ததற்காக. சுபகுடைய நேரம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கற்றார்கள். பின்னால வந்து நின்ற இந்த அபு லுலு ஃபைரூஸ் என்று கூடியவன் தன்னுடைய வாளில் தன்னுடைய அந்த ஆயுதத்தில் நஞ்சை பூசி ஹஜ்ரத் உமரை 8 இடத்தில் தாக்குறான். அதே நிலையில சிறிது 2-3 நாள்ல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மௌத்தாகுறாங்க. அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 24 இருந்து 35 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் நபியுடைய முதல் மருமகன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அழகான ஆட்சி, சிறப்பான ஆட்சி அன்பான சகோதரர்களே. ஆனா இந்த ஆட்சியை எப்படியாவது கவுக்க வேண்டும் என்று சொல்லி யமன்ல மிஸ்ர்ல இருந்து வெளியாகி வந்த அப்துல்லா பின் சபா, ஷியாக்களுடைய முஅத்திஸ், ஷியாக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இவன் என்ன செய்கிறான், இந்த ஆட்சியை களைவதற்காக பலவிதமான சித்திராட்டங்களை பலவிதமான கோஷங்களை இட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. இவனுடைய சூழ்ச்சிக்கு கீழால ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர்கள் நபியுடைய இரண்டாவது மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 35 தொடக்கம் 40 வரைக்கும் ஆட்சி செய்கிறார்கள். இவர்களையும் அவர்கள் நிம்மதியாக வாழவிடவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்ற கூடிய ஒரு யூதன் சுபகூடிய நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். நபி அவர்களே நிம்மதியாக வாழவிடவில்லை. நபியுடைய தோழர்கள் குலபாக்கள் நிம்மதியாக வாழவிடவில்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, அதனால தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் மகாஜியுடைய பாடத்தில் கொண்டு வராங்க. சில நேரங்களில் நபி அவங்க கேட்பாங்க, காபிபுன் அஷ்ரஃப் கொலை செய்ய யாரு தயார், யூதனுடைய தலைவனை கொலை செய்ய யாரு தயார். நபி அவங்க கேட்பாங்க, முஹம்மது முஸ்லிமா யார் சூழல்லா கொலை செய்கிறேன், அபி ராபி அப்துல்லா பின் அபி ஹுகைக கொலை செய்ய யாரு தயார், அப்துல்லா பின் அபீக் ரலியல்லாஹு அன்ஹு யார் சூழல்லா நான் கொலை செய்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, லவ் தாபஅனி அஸ்ரத் மினல் யஹூத் லம் யபக அலா ஜஹ்ரிஹா யஹூதியுன் இல்லா அஸ்லம. 10 யூதர்கள், 10 யூத தலைவர்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் பூமியில் யஹூதிசமே இருக்காது. ஆனால் அந்த 10 யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இவர்கள் யார்? இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யூத தலைவர்களில் மிக முக்கியமான 10 தலைவர்கள் காபிபுன் அஷ்ரஃப், காபிபுன் அஸத், அபு யாசிர் பின் அஹ்தப், உயை பின் அஹ்தப், அபி ராஃபி அப்துல்லா பின் அபி ஹுஃபை, அப்துல்லா பின் ஹனீ, வஃன் ஹா, சமஹ்வீல் பின் ஜெயித், ஜுபைர் பின் பாத்தியா, ரிஃபாத்தி பின் ஜெயித். இந்த 10 யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இவர்கள் தான் அந்த யூதர்களுடைய முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதில் தீவிரமாக இருந்தவர்கள். அன்பான சகோதர, என்ன சொல்ல வருகிறேன் என்றா, சஹாபாக்கள் நபிமார்கள் அன்பியாக்களை நிம்மதியாக வாழ விடாதவர்கள் நம்மை நிம்மதியாக வாழ விடுவார்களா? நம்மை நிம்மதியாக வாழ விடுவார்களா? அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்துடைய பெரும் எதிரிகள் தான் யூதர்களும் நசாராக்களும். நாம் இன்று அவர்களுடைய கைத்தறை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். யூதர்கள் யோசிக்கிறாங்க, சரி இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பார்க்கிறோம், இந்த அப்கான், லெபனான், ஷாம், இதை போன்ற கஸா, காஷ்மீர், இதை போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு யூதர்களுடைய கட்டுப்பாடில். அங்கு இருக்கக்கூடிய சிறார்கள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, அந்த நாடுகளுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த பெரும் பெரும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் நாம் ராணுவ மூலமாக, ஆயுத மூலமாக, அரசியல் ரீதியாக தாக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எப்படி தாக்கிறது? உதாரணமாக இலங்கை எடுத்தால் நாம் சிறுபான்மையாக வாழ்கிறோம், சைனாவை எடுத்தால் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்றாங்க, இந்தியாவை எடுத்தால் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்றாங்க. சிறுபான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களை எப்படி தாக்குவது? அதற்கு அவர்கள் கையாண்டது தான் அல் ஹஸ்ருல் ஃபித்ரி, சிந்தன ரீதியான போராட்டம், உள ரீதியான போராட்டம். இந்த போராட்டத்தில் நானும் நீங்களும் நமது குடும்பமும் நமது உறவினர்களும், அதாவது இந்த நஞ்சு வலைக்குள் மாட்டி கடலில் இருந்து வெளியே பாய்ந்த மீனை போன்று செத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஆனால் நாம் நினைக்கிறோம், நாம் முஸ்லிம்கள், நாம் கலிமா சொல்லியிருக்கிறோம், யூதர்களை நாம் பின்பற்றவில்லை. ஆனாலும் மறைமுகமாக யூதர்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணிக் கொண்டிருக்கிறோம், யூதர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னலடியார்களே, 1897 1887 ஆண்டு நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்து 300 யூதர்கள் ஒன்று கூடி மசூரா செய்றாங்க. அந்த காலத்திலிருந்து எங்களுக்கு சொந்தமான ஒரு நாடு கிடையாது, எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் கிடையாது, என்ன செய்யறது? 300 யூதர்களும் சுவிட்சர்லாந்து மசூரா செய்றாங்க. சரியா 50 வருஷத்துல 1949 ஆண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை தனக்காக சொந்தமாக்கி கொள்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்று எப்படி கைபர் முக்கியமான இடமாக இருந்ததோ, இன்று இந்த யூதர்களுடைய முக்கியமான இடம் இந்த இஸ்ரேல். அன்பான சகோதர, அதை விட ஆச்சரியம் என்னென்றா, இன்னைக்கு உலகம் எங்களை திரும்பி பார்க்கணும், முஸ்லீம்கள் எங்களை திரும்பி பார்க்கணும், முஸ்லீம்கள் எங்களை காலுக்கு கீழால விதிப்படணும், அதற்கு அவங்களுடைய சிம்பல் அடையாளத்தை எல்லா பொருட்களையும் விட்டாங்க. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய கையில இருந்த எல்லா வளங்கள், ஒயிலாக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், பைனான்ஸாக இருக்கலாம், ரிலிஜனாக இருக்கலாம், அதே போன்று வெப்பன்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் யூதர்கள் தன்னுடைய காலுக்கு கீழால கொண்டு வந்தாங்க. எடுத்து முதலாவது செய்த வேலை என்னென்றா, முஸ்லீம்களை சிறுபான்மையர்களை தாக்கணும் என்றா, இஸ்லாத்துக்கு எதிராக நாங்க குரல் கொடுத்தா யாரும் நம்ப மாட்டாங்க, முஸ்லீம்களை வச்சே இஸ்லாத்துக்கு எதிராக பேசணும், இஸ்லாத்தை குறை கூறணும் என்று அவர்கள் செய்த முதலாவது வேலை, இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களை வைத்து, முஸ்லீம் உலமாக்களை வைத்து இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் வாதிட வைத்தார்கள். 1988 ஆண்டு பங்களாதேசை சேர்ந்த பாத்திமா நஸ்ரின் என்ற கூடிய பெண்மணி இஸ்லாத்துக்கு எதிராக வாதிட ஆரம்பித்தார். இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு பெண்களுக்கு என்று உரிமை கிடையாது, பெண்களுக்கு என்று சுதந்திரம் கிடையாது என்று முதல் முதல் வாதித்த பெண்மணி. 1990 சல்மான் ருஷ்டி சுப்ஹானல்லாஹ் ஈரானை சேர்ந்தவன், ஒரு ஷியா, இவனை வைத்து சகனிஸ் பேசினர் புத்தகத்தை வெளியிட்டார்கள். இஸ்லாம் வாழால் பரத்தப்பட்ட மதம், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் கிடையாது. அதே போன்று 1987 முதல் முதல் ஹிஜாபை கலட்டி, ஹிஜாப் பெண்களுக்கு தேவையில்லை, பெண்கள் முகம் கூட்ட தேவையில்லை, பெண்களுக்கு கருப்பு ஆடை தேவையில்லை என்று வாதித்தது ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கிடையாது, ஒரு யூத பெண்மணி கிடையாது, ஒரு கிராஜுவேட், ஒரு ஆலிமா முஃப்தியா நூருல் ஹுதா அஷ்ஷாராவி என்று கூடிய பெண்ணை வைத்து மிஸ்ரில் வாதிட வைத்தார்கள். அதற்கு பின்னால் அன்பான சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் யூதர்களுடைய கைக்கு கீழான இஸ்லாத்தை தவிர, இஸ்லாத்தை அல்லாஹ் பாதுகாக்க என்று வாதா செய்திருக்கிறான். யாராலும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, ஆனா எல்லா மார்க்கமும் ஏனைய எல்லா மதங்களும் அவர்களுடைய கட்டுப்பாடுக்கு கீழால, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு 70 பின்னால ஒரு யூதன் கிறிஸ்தவனாக மாறினான், அவன் தான் சன் பால் என்று சொல்லக்கூடியவன், பைபிளை புதிய ஏற்பாடை ஏற்பாடு செய்த. இதே போன்றுதான் இஸ்லாத்தை அளிப்பதற்காக அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவனை வைத்து ஷியா கொள்கையை உருவாக்கினார்கள். ஷியா கொள்கையை உருவாக்கி அன்பான சகோதரர்களே, ஒரு உதாரணத்துக்காக, ஒரு படிப்பனைக்காக சொல்கிறேன், நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய இடம் தான் புனித காபா மக்கமா நகர். அந்த மக்காவை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. நாம் எல்லோரும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை மோந்தவர்கள் இருப்போம். வானத்திலிருந்து அந்த கல் இறக்கப்பட்டது ஒரே தடவை ஒரே கல்லாகத்தான், ஆனா இன்று அந்த கல் 8 துண்டாக ஜாயின் பண்ணப்பட்டிருக்கிறது. ஷியாக்கள் ஒரு இவர்கள் அந்த கல்லை எடுத்து தன்னுடைய செம்மட்டியால் துண்டு துண்டாக உடைத்து 20 அந்த காபாக்கு பக்கத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கவே இல்லை. அந்த காபாவை சுத்தி தவாப் செய்த உலமாக்களை வெட்டி கொலை செய்து ஜம்ஜம் கிணற்றில் போட்டார்கள். இப்படியெல்லாம் அநியாயம் செய்தார்கள் ஷியாக்கள். உருவாக்கப்பட்டது இந்த யூதர்களால. என்ன சொல்ல வாரா, இதே அடிப்படையில தான் முஸ்லீம்களுடைய கிலாபத், முஸ்லீம்களுடைய ஆட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 காலம், அதற்கு பின்னால் குலஃபா ராஷிதீன்களுடைய 30 காலம், அதற்கு பின்னால் உமையாக்கள், அதற்கு பின்னால் அப்பாசியாக்கள், அதற்கு பின்னால் அன்பான சகோதரர்கள் உஸ்மானியர்கள் ஆட்சி செய்தார்கள். டர்க்கி தான் முஸ்லீம்களுடைய தலைநகராக இருந்துச்சு. இந்த டர்க்கிய எப்ப உஸ்மானிய கிலாபத் வீழ்ந்துச்சோ, எப்ப உஸ்மானிய கிலாபத், எப்ப முஸ்லீம்களுடைய கிலாபத் அதாவது வீழ்ந்ததோ, அன்றிலிருந்து தான் முஸ்லீம் நாடுகள் எல்லாம் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் குர்துபியா என்ற ஒரு ஆட்சி, அலவியாக்களுடைய ஆட்சி, அதற்கு பின்னால் பாத்திமியாக்களுடைய ஆட்சி, முழுக்க முழுக்க ஷியாக்கள் இந்த உலகத்தை ஆண்டார்கள். ஆனா 1920 டர்க்கியுடைய பிரசிடண்டாக வந்த கமால் சுருக்கை பாஷா என்று கூடியவன், இவனை போன்ற ஒரு யூதன், இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமை போன்று நடித்தவன் மோசமானவன் வேற யாருமே கிடையாது. இவன் செய்த முதலாவது வேலை, டர்க்கியில யாரெல்லாம் ஹிஜாப் அணிந்தார்களோ, ஹிஜாப் அணியக்கூடியவர்கள் விபச்சாரி என்று பட்டம் சூட்டினான். விபச்சாரிகள் தான் ஹிஜாப் அணிய வேண்டும். டர்க்கியில செய்த இரண்டாவது வேலை, அசான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அரபு மொழியில நாம் சொல்லக்கூடிய இந்த அசானை டர்க்கி மொழியில செய்ய வைத்தார். எல்லாத்தை விடவும் அவன் செய்த முக்கியமான வேலை, இஸ்லாமியர்களுடைய சின்னங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டார். இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை வைத்து அதாவது வாதிட வைத்தார். இன்று நாம் எல்லாரும் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் அநியாயக்காரர்கள், முஸ்லீம்கள் கொலைக்காரன் தான், நாமும் பல்லை காட்டிட்டு திருத்திட்டு மௌனமாக போகிறோம். ஏன் வரலாறு தெரியாது. இன்னைக்கு மீடியாவை எடுத்தாலும், பத்திரிகை எடுத்தாலும், முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், ஐஎஸ்ஐஎஸ் என்றெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக இன்றைக்கு படுதூறுகள் அவதூறுகள் சுமத்தப்படுவது, நாங்களும் தரையை சுரண்டிட்டு ஓ என்ன செய்யலாம் என்று போறோம், இல்ல கிடையாது. அன்பான சகோதரர்களே, முஸ்லீம்கள் இஸ்லாம் வளர்க்கப்பட்டது வெறுமனே வாழால அல்ல, அஹ்லாக்கால, தீனால, நற்குணங்களால. 1914 ஜூலை 28 இருந்து 1918 நவம்பர் 11 வரைக்கும் 4 தொடர்ச்சியாக ஒரு யுத்தம் நடந்தது. ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த இளவரசனும் இளவரசியும் கொலை செய்யப்பட்டதற்காக 4 நடந்த யுத்தத்தில் 78,38,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஆனால் நபி அவர்களுக்கு ஹிஜ்ரி 2 யுத்தம் கடமையாக்கப்படுவது, நடந்தது மொத்தம் ஹிஜ்ரி 10 வரைக்கும் 89 வா, நபி அவர்கள் கலந்து கொண்டது 19 அல்லது 22 வால தான். ஆனால் மொத்தமாக இந்த 10 மௌத்தாகினவர்களுடைய முஸ்லீம் நன் முஸ்லீமுடைய எண்ணிக்கை எடுத்தா 1019 பேர் தான். முஸ்லீம்கள் 259 பேர், நன் முஸ்லீம் 259 பேர். தீவிரவாத மதம் இஸ்லாம், அஹ்லாக்கால் உருவாக்கப்பட்ட மதம். இதே போல அன்பான சகோதரர்களே, இரண்டாவது மீடியாக்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக இஸ்லாத்தை குறை செய்ய வைத்தார்கள். 2005 எங்களுக்கு தெரியும், டென்மார்க்ல இலங்கையில கூட அதற்காக வேண்டி எல்லோரும் கோஷமிட்டு பிளப்பாளி எல்லாம் போனது நமக்கு யாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நபி அவர்களே டென்மார்க்ல த ஜிலேன் என்ற பத்திரிகையில மோசமான கேலி சித்திரங்களை வரைந்தார்கள். சென்ற வருடம் 2006 ஜனவரி 7 அதாவது பிரான்ஸ்ல சார்லி ஹெப்டோ என்று சொல்லக்கூடிய பத்திரிகை நபி அவர்களை மோசமாக சித்திரங்கள் வரைந்தார்கள். நமது நாட்டிலும் கூட ஒரு பத்திரிகை நபி அவர்களுடைய படத்தை போட்டு கேவலப்படுத்தினார்கள். இப்படி காலத்துக்கு காலம் நபி அவர்களுடைய படத்தை போட்டு இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். எல்லாத்தை விடவும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு வேலை தான் நமது நாவாலே அல்லாஹ்வுக்கு எதிராக சிறுக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக ஏற்பாடு செய்தார்கள். குர்ஆனை நாம் எடுத்தால் இன்றைக்கு இறுதியாக இதை சொல்லி என்னுடைய குதுபாவுக்கு நிறைவேற்க வருகிறேன். அன்பான சகோதரர்கள், இன்றைக்கு எல்லாருக்கும் ஆசை என்னென்றா, எங்களோட கையில ஐபோன் இருக்குது, ஐபேட் இருக்குது, ஆண்ட்ராய்டு போன் இருக்குது, ஆனா பள்ளியில் இருக்கக்கூடிய குர்ஆன் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்ன செய்யறாங்க 1649 முன்னால நீங்க யாரும் எங்கு தேடினாலும் குர்ஆன் ஆங்கில மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்தில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரான்ஸ் நாட்டில் அன்ட்ரோ என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் முதல் பிரெஞ்சு மொழியில குர்ஆன் மொழிபெயர்க்கிறாரு. அதற்கு பின்னால அலெக்சாண்டர் ரோ என்று சொல்லக்கூடிய ஆங்கில மொழியில குர்ஆன் மொழிபெயர்க்கிறாரு. ஆச்சரியம் என்னென்றா, ஆங்கில குர்ஆன் எடுத்து பாருங்க, மொழிபெயர்ப்புகள் அல்லாஹ் அல்லாஹ் என்று வரக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் காட் என்று போட்டிருப்பாங்க. அல்லாமா இமாம் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு முஃப்தி, இன்னி அனல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ற கிதாப தொகுத்து இருக்காங்க. அதுல அவங்க எழுதுறாங்க, கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவி பிதா சுதன் என்று யார் அழைப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஆங்கிலத்தில் சுருக்கமாக காட் என்று சொல்லுவாங்க. நாங்க எங்களோட பிள்ளை மாஷா அல்லாஹ் ஆங்கிலம் பேசுது, கீழே விழுந்தாலும் மை காட், எதை எடுத்தாலும் மை காட், எங்களோட நாவால நாங்களே அறியாமல் சிறுக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் விடவும் எங்களோட பிள்ளை கார்ட்டூன் பார்க்கிறாரு, நல்ல நல்ல சகோதரர்களே, நாளைய தினம் நம்ம சிலர்கள் பெருநாளாக கொண்டாட இருக்கிறாங்க, அதுதான் ஏப்ரல் ஃபூல். இது யாருடைய கல்ச்சர் சொல்றோம்? நாங்க யூதர்களுக்கு மாறு செய்யறோம், யூதர்களுடைய கல்ச்சர் எங்களுக்கிட்ட கிடையாது. ஆனா நாளைய தினத்துக்கு இப்பே எஸ்எம்எஸ் செய்றாரு நெட்ல, நாளைக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு இப்பே யோசிக்கிறாரு என்ன பிளான் செய்யலாம். நல்ல யாசகம் பெய்யுங்க, அந்த பிளானோட மவுத்து வந்துடும் என்றா யூதர்களுடைய கல்ச்சரை பின்பற்றினவர்களாகத்தான் எங்களோட ரூப் வெளியாகும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இது நீண்ட தலைப்பு, நீண்ட நேரம் பேச வேண்டிய தலைப்பு, சுருக்கமான நேரத்தில் நாளைய தினம் நமக்குரிய தினம் கிடையாது. ஏப்ரல் ஃபூல் முட்டாள்களுடைய தினம், காதலர் தினம், இப்படி எய்ட்ஸ் தினம், பெண்கள் தினம், ஆசிரியர் தினம் என்று யாரோ ஒருவராக உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் நமக்கு தந்தது 2 தினம், எக்ஸ்ட்ரா ஒரு தினம் ஜும்மாவுடைய நாள், ஈதுல் அதுஹா, ஈதுல் ஃபித்ர். இதை தவிர வேறொரு ஸ்பெஷலான டே எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அன்பான சகோதரர்களே, ஆப்கான்ல, சிரியால, மியான்மர்ல அடிக்கிற அவர்கள் வெளியான சிறிது நேரத்துக்கு நபியுடைய சுன்னா, ஆனா முழுமையாக எங்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாமே யூதர்களுடைய கல்ச்சர். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த யூத நசாரா கூடிய கல்ச்சரில் இருந்து நம் எல்லோரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் இவர்களுடைய சூழ்ச்சியில் நாம் மாட்டாமல் ஹபீபுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தெரியாமல் நான் நிறைய தவறுகள் பாவங்கள் செய்துட்டோம் யா அல்லாஹ். எவனாதும் ஆதமுடைய மகன் வானத்துடைய முகத்தளவுக்கு தவறுகள் பாவங்கள் செய்தாலும் மன்னிப்பு நின்று சொன்ன ரப்பு யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை குற்றங்களை மன்னிச்சியா அல்லாஹ், 100 கொலை செய்தவனை மன்னித்தவன் யா அல்லாஹ், விபச்சாரம் செய்த பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த அந்த பெண்ணை மன்னித்தவன் யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு மிக விசாலமானது யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் மன்னிச்சியா அல்லாஹ், எங்களுக்கு எளிமை கற்று தந்த கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை தவறுகளை மன்னிச்சு அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சியா அல்லாஹ், அவர்களுடைய ஆயுள் காலத்தை நீளமாக்கியா அல்லாஹ், அவர்களை கொண்டு சமூகத்துக்கு நிறைய பிரயோஜனங்களை வெளியாக்கியா அல்லாஹ், நமது கண்ணியமான பெற்றோர்கள் தாய்மார்களுக்கு ரஹ்மத் செஞ்சியா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பள்ளியை சூழ உள்ள யா அல்லாஹ் கபர்வாசிகள், மன்னரை வாசிகளுடைய கேள்வி கணக்கில் ஏசாக்கி அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சியா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபுல் செஞ்சியா அல்லாஹ், இந்த ஊரை கபுல் செஞ்சியா அல்லாஹ், இந்த ஊருக்குடைய ரஹ்மத்தை மக்களத்தை இறக்கிறியா அல்லாஹ், மோசமான பலாய் முசீபத்துகள், சித்தனாக்கள், சோதனைகள், யூத நசாருடைய கல்ச்சரை விட்டு இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். டெங்கு போன்ற மோசமான கேள்விப்படாத நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதுகாத்திரியை கொடுத்திரியா அல்லாஹ், அதே போன்ற அந்த மோசமான கேள்விப்படாத நோய்களை விட்டு நம்மை, நமது குடும்பத்தையும், இந்த ஊர், இந்த ஊர் மக்கள் எல்லோரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த இடத்துல எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ, இதே போல நாளை கயாமத்துடைய நாளில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள் ஒன்றாக இருந்து கொள்ளியா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களுடைய கையால் அவுல் கௌசர் நீர்த்தடாகத்தில் நீரறிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு இருந்து கொண்டியா அல்லாஹ். உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிபா பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும், நம் அனைவருடைய குடும்பத்துக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.